வெல்கம். திஸ் இஸ் ரேடியோ பிராஸ். அனைவருக்கும் அன்பு வணக்கம். சுஜாதாவின் 14 நாட்கள், அத்தியாயம் 10. ஜெனரல் அரோராவின் கிளாசிக் என்று சொல்லலாம் அந்த திட்டத்தை. பத்மாவின் இரு மரங்களும் இந்திய துருப்புகள் ஒருவருக்கு ஒருவர் ரேடியோ தொடர்புடன் திறமையாக முன்னேறினர். பத்மா நதி பெரும்பாலும் கிழக்கு மேற்காக செல்ல அதன் வடக்கு கரையில் எதிர்ப்பு இல்லாததால் மிக தீவிரமாக முன்னேறினார்கள். தெற்கு கரையில் சென்றவர்கள் அதிக எதிர்ப்பை எதிர்பார்த்ததால் சற்று தயக்கமாகத்தான் சென்றார்கள். அவர்கள் ஜெசூர் நகரில் நுழைந்து கேன்டோன்மெண்ட் பாசறையை தகர்த்தெடுக்கும் பெரும்பான்மையான இந்திய துருப்புகளிடமிருந்து வேறுபட்டவர்கள். அவர்கள் நகரை புறக்கணித்து சுற்றி வந்தவர்கள். பத்மா நதியின் பாலத்தருகே காத்திருந்த பாகிஸ்தானியர்கள் அவர்களை எதிர்பார்த்திருக்க முடியாது. அவர்களை பொறுத்தவரையிலும் இந்தியர்கள் நகருக்குள் தான் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே பகல் 10:45 பாலக்கரை பாகிஸ்தானியர்கள் தூரத்தில் இந்திய துருப்புகளின் ஷெல்களை கேட்டபோது சற்று அதிர்ந்து விட்டார்கள். உங்கள் காதருகில் திடுதிப்பென்று ஒரு புறா பறக்கும் சப்தம் கேட்பது போலத்தான் இருக்கும். எதிர்வரும் ஷெல் எரிகுண்டின் சப்தம். இந்த சப்தத்தை கேட்டுவிட்டால் நீர் தப்பித்தீர். ஏனென்றால் ஷெல் உங்களை கடந்து விட்டது என்று அர்த்தம். கேட்கவில்லை என்றால் தான் ஆபத்து. அந்த பாகிஸ்தானிய சிப்பாய் அந்த சப்தத்தை கேட்கவில்லை. அவன் இருந்த இடத்தின் மிக அருகே அந்த முதல் ஷெல் வெடித்தது. ரத்தம் கலந்த அவன் சாக்ஸும் ஒரு நசுங்கிய ஹெல்மெட்டும் தான் மிச்சம் இருந்தன. தாக்குதல் தொடங்கிவிட்டது. மற்றொரு ஷெல், மற்றொரு ஷெல், மற்றொரு ஷெல் அருகே 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 வெடித்தது. தூசி படலங்கள் கோபமாக சிதறி திரையிட்டன, தயங்கி அடங்கின. பதிலுக்கு பாகிஸ்தானிய பீரங்கிகள் உடனே முழங்க ஆரம்பித்தன. அவசர அவசரமாக அவர்கள் குழிகளில் பதுங்கிக் கொண்டார்கள். பச்சை துணி மறைத்திருந்த சாதனங்களை திறந்தார்கள், குறிபார்த்தார்கள். பாண்டியன், மெத்ராஸ் ரெஜிமெண்டை சேர்ந்த பாண்டியன் ஒரு சாதாரண ஜவான். அந்த தென்கரை தாக்குதலின் மிகவும் முன்னணியில் இருந்து இன்ஃபென்ட்ரி செக்ஷனில் முதல் நாள் ஸ்கவுட்டுகளாக அனுப்பப்பட்ட இருவரில் இரண்டாம் அவன். முதல் சென்றவன் பெயர் கிருஷ்ணமூர்த்தி. இருவரும் முதல் நாள் இரவு முழுவதும் பங்கரில் உறங்கிவிட்டு காலை துடிப்பாக முன்னேறிய பலரில் இருவர். இந்த இருவரை எடுத்துக்கொள்வோம், குறிப்பாக பாண்டியனை. முன்னே கிருஷ்ணமூர்த்தி செல்ல மறைவிலிருந்து மறைவுக்கு பதுங்கியும் பாய்ந்தும் மிக திறமையாக முன் சென்று கொண்டிருந்தான் பாண்டியன். அவர்கள் இலக்கு சற்று தூரத்தில் பொதிந்திருக்கும் பாகிஸ்தானிய மறைவிடம். அங்கே சலசலப்பை கவனித்திருக்கிறார்கள். பாண்டியனுக்கு மிக அருகில் ஷெல் வடிக்கப் போவதை அவன் உள்ளுணர்வில் அல்லது ஒரு அவசர இதய துடிப்பில் கடவுளா எப்படியோ உணர்ந்த பாண்டியன் தனக்கு மாதக்கணக்கில் அளிக்கப்பட்ட பயிற்சியினால் உடனே பூமியில் தன் வயிற்றில் விழுந்தான். தலையை குனிவதற்குள் ஷெல் வெடித்ததை பார்த்து விட்டதனால் அவன் கண்கள் தற்காலிகமாக குருடாகி சற்று நேரத்தில் மறுபடி பழக்கத்துக்கு வந்தன. காதில் கிரீச் என்று ஒலி பாக்கியிருந்தது. மெதுவாக தன் உடம்பை நகர்த்தி கொண்டான். அவன் விழுந்திருந்த இடம் 10 கஜ அகலம் இருக்கும், சற்று சரிவான இடம். பாண்டியன் மெதுவாக தன் கையை நகர்த்தினான். அவன் கைப்பட்ட இடம் மென்மையாக சூடாக இருந்தது, ஈரமாக இருந்தது. கையை பார்த்தால் ரத்தம் தெரிந்தது. பாண்டியன் சற்று நிமிர்ந்தான், மௌனமாக அலறினான். அவன் பார்த்தது, அவன் தொட்டது, அவன் முன் சென்ற கிருஷ்ணமூர்த்தியின் ரத்த மிச்சம், அடையாளம் தெரியாத செஞ்சிதழல். பாண்டியன் உடல் முழுவதும் உடனே வியர்வை அம்மையிட்டது. காலையில் சாப்பிட்டது தொண்டைக்கு வந்தது. பயமா வீரமா? சாவின் தீட்டுப்பட்ட கோபம் தமிழில் சில தேர்ந்து பிரசுரிக்க முடியாத வசவ வார்த்தைகளாக வெடிக்க பாண்டியன் உடனே எழுந்தான். அவனுடைய பயானட் பொருத்திய கார்பைன் குண்டுகளாக சிதறி சிதறி உதிர்க்க பழக்கம் சொல்லி தந்த நெளிந்த ஓட்டத்தில் மிக வேகமாக குத்துமதிப்பாக அந்த இடத்தை நோக்கி ஓடினான். அந்த இடமாகத்தான் இருக்க வேண்டும். எதிரியின் நரிக்குழி தெரிந்தது. பாண்டியன் அந்த கடைசி அடிகளை குரங்கு போல வைத்து அந்த குழிக்குள் தாவினான். அவன் துப்பாக்கி கத்தி அவன் முன் பாய்ந்தது. பாய்ந்து மென்மையான எதிலோ செருகியது. அங்கிருந்தவர்களின் கைகளும் கால்களும் வானத்தில் சிதறின. 3 உயிருள்ள பாகிஸ்தானியர்களும் 1 இறந்த பாகிஸ்தானியனும் அந்த குழிக்குள்ளிருந்து எக்கச்சக்கத்திலிருந்து தம்மை விடுவித்துக் கொள்ள முயற்சிக்க பாண்டியன் தன் பயானட் கத்தியை பிடுங்கி விடுவித்துக் கொண்டு துப்பாக்கியை வீசி ட்ரிகரை அழுத்தி குண்டுகளை உதிர்த்தான். ஒரு தீனக்குரல் கேட்டது. ஒருவன் குழியிலிருந்து விடுபட்டு காற்று போல ஓடினான். பாண்டியனின் மேல் யாரோ விழுந்து அவன் தலையை மிதித்தார்கள். அவன் ஹெல்மெட் விழுந்துவிட மண்டையில் வெட்டுப்பட்டது. பாண்டியனின் தலை மேலிருந்த அந்த கணம் திடீரென்று எடுக்கப்பட்டது. மற்றொருவன் வெளியே ஓடிக்கொண்டிருந்தான். பாண்டியன் சுதாரித்துக் கொண்டு சுட்டான். அவன் தூரத்தில் தடுமாறி விழுந்தான். பாண்டியன் எதிரியின் அந்த மறைவிடத்தை ஒண்டியாக சுத்தமாக துடைத்து விட்டான். களைத்து எழுந்தபோது அவன் நெற்றியில் ரத்தம் வழிந்தது. அதை துடைத்துக் கொண்டு பாண்டியன் சிரித்தான். பின்னால் உள்ள தன் சகாக்களுக்கு முன்னேறும்படி சைகை செய்தான். பாண்டியன் அதன்பின் சரியாக 18 நிமிடம் உயிருடன் இருந்தான். மேலும் முன்னேறுகையில் செயல்பட்டு மாண்டான். நாம் முன் சொன்னபடி பாண்டியன் ஒரு சாதாரண ஜவான். அவனுக்கு கல்யாணமாகவில்லை. வேலூர் அருகே கீழ்மின்னல் என்ற கிராமத்தை சேர்ந்தவன். பாண்டியனுக்கு தமிழில் சிறு சிறிய பாடல்கள் எழுதவரும். சென்ற மாதம் பெங்களூரிலிருந்து முன்னணிக்கு அவர்கள் ரெஜிமெண்ட் மாற்றப்பட்ட போது சென்னையில் கிடைத்த சில மணி நேரங்களில் கண்ணதாசனை சந்திக்க முயன்றான், முடியவில்லை. இது போர். பாண்டியனைப் போல தைரியமாக செயல்கள் செய்தவர் எத்தனையோ பேர். அவர்களுக்கெல்லாம் பரணி பாடிக்கொண்டிருக்க நேரமில்லாத வீரச் செயல்கள். இதை வீரம் என்று ஒப்புக்கொள்ள மாட்டீர்கள் என்றால் தலைகீழான நிலையிலிருந்து மீட்கப்பட்ட ஸ்குவாட்ரன் லீடர் குமாரை மறுபடி அந்த சிறிய இடத்தில் அடைத்தார்கள். முதல் இரவு அவனுக்கு உண்பதற்கு எதுவும் தரப்படவில்லை. தந்திருந்தாலும் அவனால் உண்டிருக்க முடியாது. களைப்பால், அந்த மூர்க்கத்தனமான கொடுமையால் அவன் உடம்பில் ஏற்பட்ட அபார வலி அவனை பெரும்பாலும் பாதி மயக்க நிலையிலேயே வைத்திருந்தது. மிக்க விகாரமான கனவுகள் கண்டு விழித்து மறுபடி கண் மூடினான். ஒரு தடவை நாம் தான் இறந்து போய்விட்டோமே என்று நினைத்தான். இறந்து போய்விட்டால் இப்படி இறந்து போய்விட்டோம் என்று நினைத்து பார்க்க முடியுமா? இப்படி உடம்பு வலி அடித்தளத்தில் இருந்து கொண்டே இருக்குமா என்று யோசித்து புரண்டு படுத்தான். அந்த கேபினின் தரையில் இருந்த ரிவெட்டுகள் அவன் முதுகை குத்தின. மறுதினம் காலை அவனுக்கு ஒரு மண் பாத்திரத்தில் டீ அளிக்கப்பட்டது. அவன் முன் இரு சப்பாத்திகள் எறியப்பட்டன. எரிந்தவனை பார்த்து, "என் உடைகளைங்க" என்றான். அவன் மிகவும் களைத்திருந்தாலும் சுரணையில் இருந்தான். "ஆஃபீஸரை கூப்பிடு" என்றான். சப்பாத்தியை எரிந்தவன் அவனுக்கு முன் செய்த செய்கையை நாகரிகமான செயல் என்று சொல்ல முடியாது. அந்த டீயையும் சப்பாத்தியும் குமார் தொடவில்லை. அவன் மூடிவிட்டு சென்றான். மறுதடவை அந்த கதவுகள் திறக்கப்படும் சப்தம் கேட்டபோது குமார் அலங்கோலமாக கிடந்தான். திறந்தவன் தின்னப்படாத சப்பாத்தியையும் அவன் கிடந்த விதத்தையும் பார்த்து தன் ஆஃபீஸருக்கு அவன் இறந்து விட்டான் என்று ரிப்போர்ட் செய்தான். அதற்குள் சுல்தான் முகமது வந்து, "நான் பார்த்துக்கொள்கிறேன்" என்று சொல்லி குமாரை அணுகி அவன் மார்பில் கை வைத்து பார்த்தான். "உயிருடன் தான் இருக்கிறான்" என்றான். "என் வீரமுள்ள நண்பரா" என்றான் குமார். "உனக்கு காலை உணவு அளிக்கப்பட்டதா?" என்றான் சுல்தான். "எனக்கு முதலில் உடை வேண்டும். அதை கொடுத்து விட்டு மேலே பேசு." "கொடுத்ததை வாங்கிக்கொள்." "அதைத்தானே செய்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் கொடுத்த ஒவ்வொன்றையும் என் நினைவில் நிலைத்திருக்குமாறு தானே கொடுத்திருக்கிறீர்கள். என் உடம்பு பூரா பயோனிட்டினால் குத்தி இருந்திருக்கிறீர்களே. என்னை தலைகீழாக தொங்க விட்டு வேடிக்கை பார்த்தாய். அதையெல்லாம் மறந்து விடுவேனா? இன்று உன்னை இந்த இடத்திலிருந்து மாற்றி விட போகிறோம். டீ ஆறி போவோம். சாப்பிடு." "நீ எனக்கு என் உடைகளை திரும்பி தந்து என் ரேங்க்கு உரிய சலுகைகளுடன் என்னை நடத்தினால் தான் உணவை தொடுவேன். உண்ணாவிரதமா? காந்தியா? கெட" என்று மறுபடி பூட்டிவிட்டு கிளம்பினான். அப்போதுதான் அந்த பீரங்கிகளின் முழக்கத்தை கேட்டான் சுல்தான் முகமது. அவன் உடனே குமாரை மறந்துவிட்டு தன் யூனிட்டுக்கு ஓடினான். பத்மாவின் மேலக்கரையில் வடக்கு புறத்தில் இந்தியர்கள் தென்கரையை விட மிக வேகமாக முன்னேறினார்கள். சிராஜ் இந்தியர்களுடன் சேர்ந்து கொண்டு விட்டான். முன்னே சென்ற ஸ்கவுட்டுகளுடன் அவனும் சேர்ந்து கொண்டான். சிராஜ் அந்த பகுதியை பற்றி மிகவும் நுணுக்கமாக தெரிந்து வைத்திருந்தான். எந்த இடத்தில் பாகிஸ்தானி பீரங்கி குழிகள் இருக்கின்றன, எந்த இடத்தில் கண்ணிவெடிகள், ராக்கெட் செலுத்தும் சாதனங்கள் உள்ளன என்றெல்லாம் அவன் குறித்து வைத்திருந்தான். குமாரை பற்றியே சிராஜ் பேசிக் கொண்டிருந்தான். "எப்படிப்பட்ட ஆஃபீஸர்! சுலபமாக தப்பித்திருக்கலாம். காசிமுத்தீனை அடிக்கிறான் என்று அவனுக்குத்தான் விட்டு கொடுத்தார். சர்தார்ஜி, குமார் சாஹிப் எப்படியாவது நாம் விடுவிக்க வேண்டும். விடுவித்த பேர் எனக்கு நிம்மதி. அப்போதான் எனக்கு நிம்மதி. அப்புறம் நான் செத்தாலும் பரவாயில்லை." 10:15 ஹெச் அவர் என்று வைத்திருந்தார்கள். அந்த சமயத்தில் தான் அவர்கள் இருமருங்கிலும் சேர்ந்து தாக்க திட்டமிட்டிருந்தார்கள். வடக்கு கரைப்பகுதியினர் 2 மணி நேரம் முன்னதாகவே பத்மநாதி பாலத்தின் முகப்புக்கு மிக அருகில் வந்து சேர்ந்து விட்டார்கள். அவர்கள் சப்தமில்லாமல் காத்திருந்தார்கள். சற்று முன் தாக்கிவிட்டால் திட்டம் வீணாகிவிடும். எனவே எல்லோரும் இலைமறைவில் காத்திருந்தார்கள். சரியாக 10:15 துடிப்புடன் மோட்டார்கள் வெடித்தன. பாலத்தின் மேல் முகப்பில் இருந்த பாகிஸ்தான் சென்ட்ரி முதல் பலியாயிற்று. தூள் தூளாக உள்ளே இருந்தவனுடன் சேர்ந்து வெடித்தது. சிராஜ் சொன்ன மிகச்சிறந்த மறைவிடங்களில் சற்று உயரத்தில் இருந்து பாலத்தின் மேல் முகப்பை முழுவதும் கண்காணிக்க முடித்தது. செக்ஷன் கமாண்டர்கள் யாவரும் ஒத்துழைக்க அந்த முகப்பில் இருந்து யாவரும் எதுவும் தப்பிக்க முடியாதபடி கண்ணில் பட்டதை எல்லாம் தூள் தூளாக தகர்த்தெறிந்தார்கள். சுல்தான் முகமது புழுதி படலத்தின் ஊடே, வெடிகளின் ஊடே தன் சிப்பாய்கள் ஓர் ஒழுங்கு இல்லாமல் ஓடுவதை பார்த்தான். 2 பக்கங்களிலும் மருண்டு ஓடிக்கொண்டிருந்தார்கள். ஆணைகள் கொடுக்க அவன் மிகவும் உறக்க கத்த வேண்டியிருந்தது. எத்தனை முட்டாள்கள்! ஏன் இப்படி ஓடுகிறார்கள்? ஒழுங்கு என்பது எங்கே? சுல்தான் கமாண்டரின் கூடாரத்துக்கு ஓடினான். அவர் ஃபீல்ட் டெலிஃபோனில் கத்திக் கொண்டிருந்தார். ஆஃபீஸர்கள் பலர் அவர் முகத்தையே பார்த்து கொண்டிருக்க அங்கிருந்து மற்றொரு கேப்டனை கேட்டான். "இருவரும் சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மிக வேகமாக அணுகி கொண்டிருக்கிறார்கள். நம்மை விட எண்ணிக்கை அதிகம். முதல் பாலத்தை கடந்து விட்டு அதை வெடி வைக்க தான் நினைத்தோம். இந்த பக்கத்தில் எதிர்பாராத விதமாக இருக்கிறார்கள். அனாவசிய உயிர் சேதங்கள் ஏற்படும்." "அப்படி என்றால் என்ன நிகழப்போகிறது?" "நம் யூனிட்டை சரணடைய வேண்டும். இந்த நிலையில் நாம் போராடுவது மடத்தனம்." "நெவர் நெவர்" என்றான் சுல்தான். "சரண் என்றால் அவர்களிடம், இந்தியர்களிடம் நாம் கைதிகளாக அகப்படுவோம்." "அதையெல்லாம் மறந்து விடுவேனா?" சுல்தானுக்கு குமாரின் ஞாபகம் வந்தது. தொடரும்.